அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 8 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் மனித உரிமைகளுக்கான வல்லுநர் குழுவில் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து நேற்றும் இன்றும் விவாதிக்கப்பட்டு வருவது குறித்த நேரடி தகவல்கள், தன்னை சந்திக்க வந்த அமெரிக்க அதிகாரிகளிடம் தான் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து இலங்கை வடமாகாண முதல்வரின் செவ்வி,
எங்களுக்கு ஜனநாயகம் வர வேண்டும் என்றால் ஜனநாயக முறையை அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு நெருக்குதல்கள் தருவது சர்வதேச சமூகத்தினுடைய ஒரு கடப்பாடு என்பதையும் எடுத்துக்காட்டினோம்.
மலேசியாவின் தேச துரோக சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என ஐநா மனித உரிமை ஆணையம் கோரிக்கை விடுத்திருக்கும் பின்னணியில் அந்த சட்டம் குறித்த ஒரு பின்னணி ஆய்வு.
இன்று அதன் பாதிப்பு என்ன என்றால், ஒரு அமைச்சரை பார்த்து சிரித்தால் அது தேச நிந்தனையாகிவிடுமோ, இல்லை அவரை பார்த்து அழுதால் அது தேச நிந்தனையாகிவிடுமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர்.
இலங்கையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் நிலவும் உள்முரண்பாடுகள் வெளியாகி இருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
சிரியாவின் குர்தியின நகரான கொபானியின் கிழக்கு புறநகர் பகுதிகளில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் தமது நிலையை உறுதி செய்ய விளையும் நிலையில் அந்த பகுதியை கட்டுப்படுத்துவதற்காக கடுமையான மோதல்கள் நடக்கின்றன. குண்டுவெடிப்புகள் மற்றும் துப்பாக்கி வெட்டு சத்தங்கள் கேட்கின்றன. எரியும் வீடுகளில் இருந்து கருமையான புகை வந்து கொண்டிருக்கின்றது. ஜிஹாதிகளை அங்கு தடுத்து நிறுத்த முயலுகின்ற குர்து இன போராளிகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா தலைமையிலான படைகளின் கடுமையான வான் தாக்குதலும் இன்று நடந்தது. எல்லைக்கப்பால் துருக்கியில் குர்துக்களின் வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் சுமார் 30 நகரங்களுக்கு பரவியிருக்கின்றன. அமைதியினம் காரணமாக 14 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கொபானியில் ராணுவ ரீதியாக துருக்கி தலையிடவில்லை. சண்டையில் இணைவதற்காக எல்லையினூடாக குர்து போராளிகள் சிரியாவுக்கு செல்வதையும் அது தடுக்கிறது.
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னர் கென்யாவின் அதிபர் உஹுரு கென்யாட்டா ஆஜராகியுள்ளார். பதவியில் இருக்கும் ஒரு நாட்டின் தலைவர் அந்த நீதிமன்றத்தின் முன்னர் ஆஜராவது இதுவே முதல் முறை. கடந்த 7 முன்னர் இடம்பெற்ற தேர்தல் வன்முறைகளில் அவருக்கு தொடர்பு இருந்தது என்று வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை அவர் மறுக்கின்றார். வழக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட வேண்டுமா அல்லது கைவிடப்பட வேண்டுமா என்பது தொடர்பிலேயே இன்றைய நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன.
இபோலா பரவலை கையாள சியரோலியோனுக்கு பிரிட்டன் 750 படையினரை அனுப்புகின்றது. ஒரு கப்பலையும் 3 ஹெலிகாப்டர்களையும் கூட அது அனுப்புகின்றது. சிகிச்சை நிலையங்களை அமைக்கவும் சுகாதார பராமரிப்பு பணியாளர்களை பயிற்றுவிப்பதற்கான வசதிகளை செய்யவும் இந்த படையினர் உதவுவார்கள். சியரோலியோனில் இபோலா நோய் பரவல் கட்டுப்பாட்டில்லை என்று அங்கு செயற்படுகின்ற MSF அமைப்பின் தலைவி கூறியிருக்கின்றார்.
We need people. More people on the ground, more means of transport, more facilities.
சேரலியோனுக்கு களத்தில் செயற்படுவதற்கு மேலும் ஆட்கள் தேவை என்றும், மேலும் போக்குவரத்தும் மேலும் வசதிகளும் மேலும் படுக்கைகளும் தேவை என்றும் கிறிஸ்டினா ஃபல்கோன் அவர்கள் கூறியிருக்கின்றார். இதுவரை இபோலாவினால் பலியான 3000 பேரில் அநேகமாக எல்லோரும் சியரலியோனிலும் அருகே லைபீரியா மற்றும் கினியாவிலும் மறந்திருக்கின்றார்கள்.
சீனாவில் வெளிநாட்டு பயணங்கள், ஆடம்பர வரவேற்புகள், அலுவலக வாகனங்களின் பயன்பாடு ஆகிய அரச செலவினங்கள் கடந்த ஓராண்டில் மட்டும் $9 பில்லியன் அளவுக்கு குறைந்துள்ளன என்று அந்த நாட்டின் அரசாங்கம் கூறுகிறது. நாட்டை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் கீழ் பல ஆண்டுகளாக இருந்து வந்த பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று அதிபர் ஷி ஜின்பிங் எடுத்த ஒரு முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு வந்துள்ளது. கம்யூனிஸ்ட் ஆட்சியில் பல மித மிஞ்சிய பழக்க வழக்கங்களை முடிவுக்கு கொண்டுவர அதிபர் ஷி ஜின்பிங் திட்டமிட்டுள்ளார். அரச செலவினங்களின் கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் பொழுது 150,000 போலி வேலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதாவது ஆட்கள் வேலைக்கே வராத நிலையிலும் ஊதியங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சீனாவில் நிலவும் ஊழல் கம்யூனிஸ்ட் கட்சியின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி உள்ளது என்று நாட்டின் அதிபர் திரும்ப திரும்ப கூறி வருகிறார்.
ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலுக்கு அருகே 4 பெண்களை கூட்டாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய 5 நபர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக அந்த நாட்டின் துணை சட்ட அதிபர் தெரிவித்திருக்கின்றார். அந்த தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையர் கோரிய போதிலும் இறுதி நேரத்தில் அது நிறைவேற்றப்பட்டுவிட்டது. நியாயமான நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், அது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கும் நியாயத்தை வழங்க தரவிட்டது என்றும் மிகுந்த கவலையடைந்திருப்பதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று பல ஆப்கானியர்கள் அந்த குற்றம் கடந்த ஆகஸ்டில் நடந்த போதிலே கோரி வந்திருக்கின்றார்கள். ஒரு கற்பிணி உட்பட பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான பெண்கள் இந்த விடயத்தை தேசிய மட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள்.
மனிதர்களுக்கு இருக்கும் அதே உரிமைகள் சிம்பான்சிக்கும் உண்டா என்பது தொடர்பிலான வழக்கு நியூயார்க் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. மிருக உரிமைகளுக்காக போராடி வரும் அமெரிக்காவில் உள்ள ஒரு அமைப்பு இந்த வழக்கை தொடுத்துள்ளது. இவ்வகையிலான வழக்கு இதுவே முதல் முறை என்று கருதப்படுவதால் வழக்கில் அவர்கள் வெற்றி பெறுவார்களாயின் இதுபோன்ற மேலும் பல வழக்குகள் வரக்கூடும். சிம்பான்சிகளுக்கு உடல் ரீதியான சுதந்திரம் அடிப்படை உரிமை என்று இந்த வழக்கில் வாதிடப்பட்டு வருகிறது.
செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். துருக்கியில் குர்து இன போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையிலான மோதல்களில் 12 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். துருக்கி எல்லையில் உள்ள சிரியாவில் இருக்கும் கொபானி நகரை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு துருக்கி அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிருப்தியுற்ற மக்கள் நடத்திய போராட்டங்களின் போது இந்த மோதல்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த பிபிசியின் மேலதிக தகவல்களை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
துருக்கியில் குர்து இன போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலான மோதல்களில் 12 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். துருக்கியின் எல்லையில் சிரியாவில் இருக்கின்ற கொபானி நகரை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளிடமிருந்து காப்பாற்ற துருக்கி அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அதிருப்தியுட்ட மக்களே இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் குர்து இன மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் இந்த போராட்டங்கள் அதிகமாக காணப்பட்டன. இதன் கேந்திர முக்கியத்துவம் எப்படியானதாக இருந்த போதிலும் இந்த முற்றுகைக்குள்ளான நகரின் தலைவிதி என்பது ஒபாமா அரசாங்கத்தின் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிரான யுக்திகளுடன் சேர்த்து முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகின்றது. சிரியாவுக்கான ஐநாவின் சிறப்பு தூதுவர் ஸ்டெஃபன் டி மிஸ்துரா அவர்கள் வளமைக்கு மாறான ஐநாவின் வலுவான கோரிக்கையாக கொபானியை காப்பாற்றுமாறு சர்வதேச சமூகத்தை கேட்கின்றார். தம்மை தாமே காப்பாற்றிக் கொள்ள வீரத்துடன் போராடிய ஒரு நகர் ஐசிஸ் தீவிரவாதிகளின் வசம் விழ அனுமதித்தால் நாம் அதற்காக மிகவும் மோசமாக வருந்த நேரிடும். நாம் உடனடியாக செயற்பட்டாக வேண்டும் என்றார் அவர். துருக்கி எல்லையில் சிரியாவின் பக்கமாக இருக்கின்ற குர்துக்களின் நகரான கொபானியை பாதுகாப்பவர்கள் அங்கு இஸ்லாமிய அரசு படையினர் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக முன்னேறுவதால் மிகுந்த சிக்கலில் இருக்கின்றார்கள். கொபானிக்கு மேலாக அமெரிக்காவின் B-1 குண்டுவீச்சு விமானம் பறப்பதை உறுதி செய்ய முடியாத இஸ்லாமிய அரசின் வீடியோ ஒன்று காண்பித்தது. அமெரிக்கா தலைமையிலான படைகளின் கடுமையான வான்தாக்குதல் அங்கு கடந்த சில நாட்களாக தொடர்கின்றது. அவை அந்த நகருக்கு ஓரளவு ஆதரவை கொடுக்கலாம், ஆனால் அது போதாது என்பதை பென்டகன் பாதுகாப்பு தலைமையகத்தின் ரியர் அட்மிரல் ஜான் கிர்பி அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார். அவை அழுத்தத்தை கொடுக்கலாம், கொபானியை சுற்றவர ஒரு இடையூட்டை ஏற்படுத்தி அவர்களது தாக்குதலனை குறைக்கலாம், ஆனால் இஸ்லாமிய அரசு கைப்பற்ற நினைக்கும் ஒரு இடத்துக்கு எதிராக சிறிய அழுத்தத்தை மாத்திரமே அது கொடுக்க முடியும் என்றார் அவர். ஆனால் இவற்றால் பெரும் ஆத்திரம் அதிகரித்திருக்கின்றது. கடந்த இரவு முதல் பல துருக்கிய நகரங்களில் அந்த நாட்டு அரசாங்கம் கொபானியை காப்பாற்ற உதவாததற்கு எதிராக பெரும் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. இந்த விடயத்தில் துருக்கி தயங்குவதற்கு தமது உள்ளூர் குதுக்களுடன் அவர்களுக்கு இருக்கும் வரலாற்று பதட்டமும் ஒரு காரணமாகும். சிரியாவின் உள்நாட்டு மோதலில் சிரியாவின் பரந்துபட்ட எதிர்கட்சிக்கு சர்வதேச கூட்டணி மேலும் அதிகம் உதவ வேண்டும் என்றும் துருக்கி எதிர்பார்க்கின்றது. சிரியாவில் இருந்து வருகின்ற அகதிகளால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க அகதிகளுக்கான பாதுகாப்பான ஒரு இடத்தையும் சர்வதேச சமூகத்திடம் துருக்கி எதிர்பார்க்கின்றது. ஆனால் துருக்கிய படைகள் இந்த மோதலை வெறுமனே பார்த்து கொண்டிருப்பது என்பது அந்த நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவை பாதிப்பதுடன் இஸ்லாமிய அரசுக்கு எதிரான கூட்டணி என்பது எந்த அளவுக்கு குழப்பமானதாகவும் பலவீனமானதாகவும் இருக்கின்றது என்பதையும் கோடி காட்டுகின்றது.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். ஜெனீவாவில் இருக்கும் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் மனித உரிமைகளுக்கான வல்லுநர் குழுவில் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து நேற்றும் இன்றும் விவாதிக்கப்பட்டது. இந்த குழுவின் விவாதங்களில் கலந்து கொண்ட தன்னார்வ நிறுவனங்களில் ஒன்றான தமிழ் சிவில் சமூகங்களின் அமையம் என்கிற அமைப்பைச் சேர்ந்த குருபரன் அவர்களிடம் இந்த விவாதங்களின் போது பேசப்பட்டவை குறித்து கேட்டார் மணிவண்ணன்.
நேற்று தினமும் இன்றைய தினமும் இந்த பரிவர்த்தனை நடைபெற்றது. உண்மையில் நேற்று காலை ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை குழு அரசு சார்பற்ற நிறுவனங்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருந்தது. அது ஃபார்மல் பிரீஃபிங், உத்தியோகபூர்வற்ற முறையிலும் உத்தியோகபூர்வமற்ற வகையிலும் அவர்கள் அந்த கலந்துரையாடல்களை காலமையும் மதியமும் பின்னர் 3 மணி வரை நடத்தியிருந்தார்கள். அதில் தமிழ் சிவில் சமூக அமையமும் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை வழங்கியிருந்தது. நாங்கள் ஏற்கனவே இந்த குழுவுக்கு சமர்ப்பித்த ஷடோ ரிப்போர்ட் என்பவர்கள் நிழல் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு பல அமைப்புகள் தமிழ் சிவில் சமூக அமையம் உட்பட சமர்ப்பித்திருந்த அந்த கலந்தாலோசனை நடைபெற்றன. நேற்றைய தினம் 3 மணியிலிருந்து இன்று மதியம் 1 மணி வரை, சிஸ் நேரம் 1 மணி வரையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை குழுவுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான இந்த பரிவர்த்தனை வந்தது. பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இலங்கை மனித உரிமை குழு விடயங்களை இலங்கை அரசாங்கத்தோடு எழுப்பியிருந்தது. குறிப்பாக நில அபகரிப்பு தொடர்பாக தமிழர் தொடர்பான விடயங்கள் என்று பார்க்கும் பொழுது நில அபகரிப்பு தொடர்பாக விடயங்களை எழுப்பியிருந்தது. தமிழ் பகுதிகளில் சிங்களமயமாக்கம் நடைபெறுவது தொடர்பாக விடயங்கள் எழுப்பியிருந்தது. முன்னை நாள் போராளிகளுடைய மறுவாழ்வு, இவ்வாறான மறுவாழ்வு அவர்களுக்கு வழங்கப்பட்டது, அவர்கள் தொடர்ந்து அனுபவித்திருக்கின்ற இன்னல்களை பற்றி விடயங்கள் கலைக்கப்பட்டது. மேலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை யுத்தம் முடிவடைந்த பின்னரும் தொடர்ந்து சட்ட புத்தகங்களிலே தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவது பற்றி இலங்கை மனித குழு கேள்விகள் எழுப்பியிருந்தது போன்ற இன்னொரு
இந்த கேள்விகளுக்கெல்லாம் இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதி குழு என்ன பதில்களை தந்தார்கள்?
குறிப்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஏன் தொடர்ந்து நிலுவைகள் வைத்திருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலாக இலங்கை அரசாங்கத்தினுடைய தூதுக்குழுவில் இடம்பெற்றிருந்த இலங்கை பாதுகாப்பு அமைச்சனுடைய சீனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி சிரேஷ்ட உதவி பேராளர் தொடர்ந்து விடுதலை புலிகள் மீள தம்மை கட்டியிருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதும் அதற்கான அடையாளங்கள் அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளன என்றும் அதற்கு சில ஆதாரங்கள் என்று கூறப்படுகின்ற சில தரவுகளை அவர் முன்வைக்க முனைந்தார். அத்தோடு இந்தியாவும் ஐக்கிய அமெரிக்க நாடுகளும் தொடர்ந்து விடுதலை புலிகளை ஒரு தடை செய்கின்ற நிலைமையானது, அதாவது விடுதலை புலிகள் அடைந்ததாக சொல்லப்பட்ட 2009 பிற்பட்ட காலத்திலும் தொடர்ந்து தடையை வைத்திருப்பதானது இதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற மாதிரியாக கருத்துரைத்தார். அதன் காரணமாக தாங்கள் பயங்கரவாத தடை திட்டத்தை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்று. ஆனால் மனித உரிமைகள் குழு சார்பில் கேள்வி கேட்ட அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் நியூமன் அவர்கள் வெறுமனே மீள யுத்தம் ஏற்படுவதற்கான மீள வன்முறை ஏற்படுவதற்கான நிகழ்தகவு உள்ளது என்ற அடிப்படையில் நீங்கள் மனித உரிமைகள் பொறுப்புகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் அவர்கள் மனித உரிமை குழுவினால் கேட்கப்பட்ட முன்னை நாள் போராளிகளுக்கு வழங்கப்பட்ட மறுவாழ்வு பற்றிய கேள்விகளுக்கு உண்மையில் பல கேள்விகளுக்கு இலங்கை அரசாங்கம் மிகவும் மழுப்பலான பதில்களை வழங்கிய உதாரணமாக நிலவகரிப்பு தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது வெறுமனே வடக்கு முழுவதுமாக 7,000 ஏக்கர் மாத்திரமே தாங்கள் இலங்கை ராணுவத்தினுடைய தேவைக்கு பயன்படுத்துவதாக கூறியிருந்தார்கள். எங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணத்தில் மட்டும், வடக்கு கிழக்கு என்று நாங்கள் மொத்தமாக பார்த்தால் இன்னும் இவ்வளவு ஏக்கர் சொன்னால், வடக்கு மாகாணத்தில் மட்டும் நாளைய தினம் வடக்கு மாகாணத்தில் நடைபெறுகின்ற விவாதத்தின் முன்னோடியாக எங்களுக்கு அறிய வருகின்ற விஷயங்கள் 25,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இலங்கை ராணுவத்துக்காக சுவீகரிக்கப்படுகின்றன. பல இடங்களிலே ஒரு டெக்னிக்கல் ஆன்சர், தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் கேட்ட கேள்வியினுடைய தாற்பயத்தை முழுமையாக ஏற்று அதற்கு பதிலளிக்காத வகையிலே அவர்கள் பதிலளித்திருந்தார்கள்.
சரி, சொல்லலாம் குருபுரன், இந்த விவாதத்தின் முடிவு எப்படி இருக்கும், இதனுடைய அடுத்த நடவடிக்கை என்ன?
இந்த விவாதத்தினுடைய முடிவு இவர்களால் எழுப்பப்பட்ட மனித உரிமை குழுவினால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வாய்மொழி மூலமாக பதிலளித்த இலங்கை அரசு தொடர்ந்து பதிலளிப்பதற்கு, அவர்களுக்கு எழுத்து மூலம் பதிலளிப்பதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பை 48 மணிக்குள் அந்த அறிக்கை அவர்கள் எழுத்து மூலமாக அதற்கு பதில்களை வழங்கலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் தன்னுடைய முடிவான அவதானிப்புகளை மனித உரிமை குழு வெளிப்படையாக அதனை பிரசுரிக்கும்.
இது வந்து இந்த வழிமுறை, இந்த ப்ராசஸ் வந்து ஏற்கனவே ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சில் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த விசாரணையோடு எப்படி ஒத்துப்போகிறது, அல்லது அதோடு இதை எப்படி இணைத்து பார்ப்பது?
ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் ஆணையத்தினுடைய அலுவலகத்தால் செய்யப்படுகின்ற விசாரணையில் எழுப்பப்படுகின்ற கேள்விகள் பல இந்த விடயத்திலும் எடுக்கப்பட்டதை நீங்கள் கவனிக்கலாம்.
தமிழ் சிவில் சமூகங்களின் அமையம் என்ற அமைப்பைச் சேர்ந்த குருபரன். இதேவேளை அமெரிக்காவைச் சேர்ந்த அதிகாரிகள் சிலர் இலங்கையின் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இன்றைய சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்து அவரிடம் கேட்டார் மாணிக்க வாசகம்.
சஜித் காந்தி, ஹண்டர் ஸ்டப், இதுதான் ரெண்டு பேர். இது வந்து அமெரிக்கன் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ் ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி ஸ்டாஃப்ல இருந்து இலங்கையில என்ன நடக்குதுன்றெல்லாம் வரைஞ்சு கொண்டு போறதுக்கு வருகிறான். ஜனநாயக முறைப்படி இங்கு எல்லாம் நடைபெறுகின்றதாக என்பது சம்பந்தமாக கேள்விகள் கேட்கப்பட்டது. நான் எடுத்து கூறினேன், ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்றோமே ஒழிய ஜனநாயக முறைகள் இங்கு நடைமுறையில் இருப்பதாக எங்களுக்கு தெரிகிறது. காரணம் என்னவென்றால், தேர்தலை நடத்திவிட்டு வடமாகாணத்துக்கு நாங்கள் ஜனநாயகத்தை கொண்டு வந்து விட்டோம் என்று போர் முடிந்து 5 வருடங்களுக்கு பிறகு கூறுகின்றார்கள். ஆனால் போர் முடிந்த காலத்தில் இருந்து எந்த விதத்திலே அரசாங்கம் இங்கு தன்னுடைய முழுமையான அதிகாரங்களை பாவித்துக் கொண்டு வந்தினமோ அதே மாதிரிதான் தொடர்ந்து தங்களுடைய அதிகாரத்தை பாதிக்கிறதுக்கு அதை எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். உண்மையில ஜனநாயகம் என்று சொல்லி சொன்னால் மக்கள் தேர்தலிலே அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை அபிலாஷைகளை எடுத்து இயம்பினார்களோ அதுக்கேற்றவாறு அவர்களுடைய தேவைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ற விதத்தில் நடக்கிறதுக்கு அது எங்களுக்கு இடம் தரவேண்டும், அதுதான் ஜனநாயகம். ஆனால் அவ்வாறான ஒரு நடவடிக்கை இங்கு நடக்கவில்லை. அதிகாரங்களை பகிர வேண்டும் என்ற எண்ணமே அரசாங்கத்துக்கு இருப்பதாக தெரியவில்லை. முன்னிருந்தது போன்றே மத்திய அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றது. நாங்கள் அங்கு சும்மா இருக்க வேண்டிய ஆட்கள் தான், வேற வந்து பார்த்து கொண்டு பார்வையிடவும் வந்து கையெழுத்தி போட்டு போறதுக்கு தான் எங்களை வச்சிருக்கணும். ஆகவே ஜனநாயகம் வடமாகாணத்தில் இதுவரையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை நான் எடுத்து காட்டினேன். அதோடு எங்களுக்கு அதிகாரங்களை பகிர வேண்டும் என்ற எண்ணமே அரசாங்கத்துக்கு இருப்பதாக தெரியவில்லை. சர்வதேச சமூகம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு நெருக்குதல் காரணமாகத்தான் இந்த தேர்தல் நடைபெற்றது. அதே மாதிரி தான் எங்களுக்கு ஜனநாயகம் வர வேண்டும் என்றால், ஜனநாயக முறையை அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு நெருக்குதல்கள் தருவது சர்வதேச சமூகத்தினுடைய ஒரு கடப்பாடு என்பதையும் எடுத்து காட்டினேன்.
வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் நிலவும் கருத்து மாறுபாடுகள் தற்போது பொதுவெளியில் விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. இதுகுறித்து இருதரப்பு கருத்துக்களையும் தொகுத்து தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்துள்ள கட்சிகளின் ஒத்துழைப்புடன் தேர்தலில் போட்டியிட்டு வடமாகாண முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் ஒரு கட்சி சார்பாக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் செயற்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. மாகாண சபையின் முதலமைச்சர் மற்றும் மாகாண சபையின் அமைச்சர்களுக்கும் வடமாகாணத்தைச் சேர்ந்த கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பு ஒன்றிலேயே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்பின் போது பரிமாறப்பட்ட கருத்துக்கள் கூட்டமைப்பினுள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்று முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவரிடம் கேட்டேன்.
நாங்கள் எல்லோருமே சேர்ந்துதான் முதலமைச்சர் ஆக்கினோம். அப்பொழுது முதலமைச்சர் கூறியது என்னவென்றால், எல்லா கட்சிகளும் சேர்ந்து வந்தால் நான் அதை ஏற்பேன் என்று சொல்லி அதற்கு அமைவாகத்தான் வந்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் தமிழரசு கட்சியோடு கூடிய ஒரு தொடர்பை வைத்திருப்பதாகவும் தங்களுடைய கட்சிகளோடு அவ்வளவு தொடர்பு அற்றிருப்பதாகவும் ஒரு குற்றம் சொல்லப்பட்டது. அதற்கு நான் கூறினேன், தமிழரசு கட்சியோடு நான் கூடிய தொடர்பு இருந்தால் அது ஒரு கொள்கை ரீதியாக அவர்களுடன் மட்டும்தான் நான் இருக்க முடியுமே ஒழிய வன்முறையோடு சம்பந்தப்பட்ட இபிஆர்எல் ஆகிய கட்சிகளோடு நான் எந்த விதத்திலும் கொள்கை ரீதியாக இருக்க முடியாது. ஆனால் நான் அவர்களுக்கு எடுத்துக் காட்டினேன், உங்கள் ஒவ்வொருத்தரையும் பொறுத்தவரையிலே உங்களிடம் எந்த விதமான ஒரு வித்தியாசத்தையோ வேற்றுமையோ நான் காட்டவில்லை. மனிதாபிமான முறையில் தான் எல்லோருடனும் சகோதரத்துவத்துடன் பழகி வருகின்றேன். கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக எனக்கும் உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறபடியால் அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கட்சிகளை பொறுத்தவரையிலே என்னென்ன நாங்கள் செய்ய வேண்டுமோ அதிலே நான் எந்த விதமான ஒரு வேற்றுமையையும் காட்டவில்லை. எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் நான் பார்த்து நடந்து வருகின்றேன் என்று குறிப்பிட்டேன். அதன் பின்னர் அங்கு இல்லாத சிலர் வேறு விதமாக எல்லாம் அதை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாகுபாடு அல்லது வேற்றுமையை காட்டுவதாக இருந்தால் நான் இபிஆர்எல்எஃப்னுடைய வருடாந்த மகாநாட்டுக்கு ஜூலை மாசத்துல போய் ஒரு பேச்சும் பேசி நடவடிக்கைகள் எடுத்திருக்க மாட்டேன். இது அன்பார்ச்சுனேட். ஒரு சில்லற விஷயத்தை பெருசுபடுத்தி இவ்வாறு அவர் பேசுவது எனக்கு மனவருத்தத்தை தருகின்றது
என்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பின் பேச்சாளரும் இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என கேட்டேன்.
முதலமைச்சரை அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்பாக தெரிவு செய்யப்பட்ட வந்ததை குறிப்பிட்டு, ஆகவே நீங்கள் மாகாண சபையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு அங்கத்தவராக செயற்பட வேண்டும், நீங்கள் ஒரு பக்க சார்பு இல்லாமல் நடுநிலை நின்று செயற்படுவதன் ஊடாக எல்லோரையும் மரவணைத்து செல்ல முடியும், உங்களிடமிருந்து நாங்கள் அவ்வாறான ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறோம் என்று குறிப்பிட்டவருக்கு அவர் பதில் கூறுகின்ற பொழுது, பதிலை விட்டு நீங்கள் யாரும் கோபிக்க கூடாது, நான் இபிஆர்ல தெலுவுடனோ கட்சியினோ சேர முடியாது, நான் தமிழ் கட்சியினுடைய சார்பாக நான் இருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை கூறினார். அப்பொழுது நான் இடையில் குறிப்பிட்டு நான் அவருக்கு சொன்ன விடயம் என்னவென்றால், நீங்கள் இந்த தேர்தலுக்கு வருகின்ற பொழுது தமிழ்ச்சி கட்சி சார்பாக நான் வர முடியாது, கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஏற்றிக் கொண்டால் தான் நான் வருவேன் என்ற அடிப்படையில் திரு சம்பந்தனவர்கள் 4 நாட்கள் முன்ன கேட்டு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சகல கட்சியுடன் பேசி அவர்கள் உங்களை வீட்டுக்கு அழைத்து வந்து அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிற்புதான் நீங்கள் போட்டியிட்டு வந்தீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு கட்சி சார்பாக இப்பொழுது உங்களை காட்டிக்கொள்வது வந்து ஒரு தவறான விடயம் என்பது ஒன்றும், நீங்கள் கூறுகின்ற இந்த கட்சிகள் எல்லாம் 25 வருஷங்களுக்கு முன்பாகவே அவர்கள் இலங்கையினுடைய தேர்தல் செயலகத்தில் பதிவு செய்து ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சியாக மிக நீண்ட காலமாக செயல்பட்டு வருவார்கள். ஆகவே எங்களை யாரும் ஆயுத குழுக்கள் என்று சொன்ன அடிப்படையில் யாரும் பார்க்கிற சூழ்நிலை இப்பொழுது கிடையாது. பாராளுமன்றத்திலும் ஏனைய பல்வேறுபட்ட உள்ளூராட்சி சபைகளிலும் மிக நீண்ட காலமாக செயற்பட்டு வருகின்றோம். ஆகவே வேறு யாரும் சொல்லாத ஒரு விடயத்தை நாங்கள் ஆயுத குழுக்கள் ஆகவே சேர முடியாது என்று குறிப்பிடுவது வந்து முதலாவது இல்லாத ஒரு விடயத்தை நீங்கள் உருவாக்குகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. நாங்கள் முதலமைச்சரை எங்களுடைய எந்த கட்சியிலுமோ சேரும்பால் சேரும்படி நாங்கள் அப்பொழுதும் கேட்டதில்லை. தமிழிசை கட்சி கேட்டதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இபிஆர்ஓவிலோ டெலோவிலோ புளோட்டிலோ கேட்கும் அவரை வந்து சேரும்பாடு நாங்கள் கேட்டது கிடையாது. மாறாக நாங்கள் அவரிடம் கேட்டதெல்லாம் இது ஒரு கூட்டமைப்பு, நீங்கள் கூட்டமைப்பு சார்பாக வந்து ஆகவே நீங்கள் ஒரு மத்தியஸ்தராக ஒரு நீதிபதியாக எல்லாருக்கும் பொதுவானவராக செயற்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மாத்திரம்தான் நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் அவர் எங்களுக்கு தந்த பதில் நிச்சயமாக ஒரு அதிருப்தி தரக்கூடிய பதில். அது மாத்திரமல்லாமல் ஆயுத போராட்டம் என்பது ஏதோ மிகவும் ஒரு பிழையான விஷயம் என்ற ஒரு தரப்பிலிருந்தும் அவரது விஷயங்கள் இருந்தது
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினரும் இபிஆர்எல் கட்சியின் தலைவருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்திகள். பிளிப்கார்ட் என்கிற இணைய வணிக தளம் நடத்திய பிக் பில்லியன் டே என்கிற தள்ளுபடி விற்பனை தொடர்பில் அரசுக்கு புகார்கள் வந்திருப்பதாகவும் அது தொடர்பில் இந்திய அரசு ஆராயும் என்றும் இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
பிளிப்கார்ட் என்கிற இணைய வழி வர்த்தக தளம் நடத்திய பிக் பில்லியன் டே என்ற தள்ளுபடி விற்பனை தொடர்பில் அரசுக்கு புகார்கள் வந்துள்ளதாகவும் அது தொடர்பில் இந்திய அரசு ஆராயும் என்றும் இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வர்த்தகர்களின் புகார்கள் தொடர்பில் விரிவாக ஆராய்ந்த பின் இணையம் வழி வணிகத்திற்கான நெறிமுறைகள் தொடர்பில் மேலதிக தெளிவு தேவைப்படுகிறதா என்பதையும் அரசு ஆராய்ந்து முடிவெடுக்கும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். பிக் பில்லியன் டே என்ற பெயரில் பல பொருட்களை மிக குறைந்த தள்ளுபடி விலையில் அக்டோபர் 6ஆம் தேதி அன்று இணையத்தில் விற்பனை செய்வதாக இந்தியாவின் மிகப்பெரிய இணையம் வழி வணிகத் தளமான பிளிப்கார்ட் அறிவித்திருந்தது. அந்த விற்பனை எதிர்பார்த்த அளவில் மக்களிடம் வரவேற்பை பெறவில்லை. பலரால் அவர்கள் நினைத்தபடி பொருட்களை வாங்க முடியவில்லை என்றும் அவர்கள் தள்ளுபடி விலையில் வாங்க விரும்பிய பொருட்கள் அனைத்தும் விற்று தீர்ந்துவிட்டது என்ற தகவல் மட்டுமே அந்த நிறுவனத்தின் இணையத்தில் வந்ததாகவும் பலரும் குற்றஞ்சாட்டியிருந்தனர். இத்தகைய இணையதள விற்பனைகள் பாரம்பரிய சில்லறை சந்தையில் உள்ள சிறிய மற்றும் பெரிய வர்த்தகர்களை பாதிக்கிறது என்கிற புகார்களும் எழுந்துள்ளன. மேலும் பிளிப்கார்ட்டின் மாபெரும் விற்பனை என்பது வெறும் ஏமாற்று வேலை என்கிற குற்றச்சாட்டுகள் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக ஊடகங்களிலும் பரவலாக பரவி வருகிறது. இந்த பின்னணியில் இந்த விற்பனை தொடர்பிலும் அதனால் ஏற்பட்ட ஏமாற்றம் தொடர்பிலும் பிளிப்கார்ட் என்ற இணையம் வழி வணிகத் தளம் தனது வாடிக்கையாளர்களிடம் மன்னிப்பு கோரி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. விற்பனை தினம் வாடிக்கையாளர்களுக்கு அருமையான தினமாக இருக்க வேண்டும் என பிளிப்கார்ட் விரும்பியதாகவும் ஆனால் இறுதியில் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அத்தனை இனிமையாக இல்லை என்பதை அறிந்து அதற்கு வருந்துவதாகவும் பிளிப்கார்ட் அதன் கடிதத்தில் தெரிவித்திருந்தது. இந்த விற்பனை திட்டத்திற்காக பல மாதங்களாக திட்டமிட்டு வந்த நிலையிலும் அதற்காக தயாராக இருந்த நிலையிலும் வாடிக்கையாளர்களின் அமோக வரவேற்புக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை என்றும் பிளிப்கார்ட் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. இந்த விற்பனையில் தாங்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்ததாக பல வாடிக்கையாளர்களும் இதன் மூலம் தங்களின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டதாக பாரம்பரிய சில்லறை வர்த்தகர்கள் கூறினாலும் உண்மையில் இது பிளிப்கார்ட் மின்வணிக தளத்தின் அடையாளத்தை தான் பெருமளவு பாதித்துள்ளது என்று கூறுகிறார் பிபிசி ஆங்கில சேவையின் இந்திய வணிகத்துறை நிருபர் ஷில்பா கண்ணன்.
இப்போ உங்களுக்கே தெரியும், ஃபேஸ்புக்கில் இல்லை ட்விட்டரில் ஒரு விஷயம் வைரல் ஆகி போச்சுன்னா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா எல்லாரும் வந்து காப்பி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நிறைய அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்கா இந்த பெரிய சேல்னால ஃப்ளிப்கார்ட்டுக்கு பெனிஃபிட் ஆச்சா இல்லை ஆக்சுவலி லாஸ் ஆச்சா? பிகாஸ் பப்ளிசிட்டியை பார்த்தேன்னா இது வந்து லார்ஜ்லி நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் ஆச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய கஸ்டமர்ஸ் லாகின் பண்ணி ரெடியாக கிரெடிட் கார்டு வச்சுட்டு நான் இப்போ வாங்க போகிறேன்னு போனப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கலன்னா ஒரு ரைவல் வெப்சைட்டுக்கு போயிடுவாள். ஸோ ஸ்னாப்டீல் ஆட்டும் இல்லை அமேசான் ஆட்டும் நிறைய சேல்ஸ் அமேசான் அண்ட் ஸ்னாப்டீல் நேற்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா
என்றார் பிபிசியின் ஆங்கில சேவையின் இந்திய வணிகத்துறை நிருபர் ஷில்பா கண்ணன்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். சென்னைக்கு அருகில் இருக்கும் கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் இருக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னையிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 3 பேர் பலியாகினர், 2 பேர் படுகாயமடைந்தனர். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் முகாமில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை பாதுகாக்கும் பணியில் 500 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இவர்களில் விஜய் பிரதாப் சிங் என்ற வீரர் அதிகாலையில் பணிக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு பிற காவலர்கள் இருக்கும் பகுதிக்கு சென்று மோகன் சிங் என்பவரை சுட்டார். அதற்கு பிறகு மேலும் 4 வீரர்களும் சுடப்பட்டனர். இந்த சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் காலை 5:30 மணியளவில் நடந்தது. உயிரிழந்த 3 பேரில் 2 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். காயமடைந்த 2 வீரர்களும் கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 40 வயதாகும் விஜய் பிரதாப் சிங் கல்பாக்கம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 9 mm கார்பைன் ரக துப்பாக்கி இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்த இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் அணு உலை அமைந்துள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து மலேசிய செய்தி ஒன்று. மலேசியாவில் நடைமுறையில் இருக்கும் தேச துரோக சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையத்தின் வல்லுநர்கள் கோரியிருக்கிறார்கள். 1948 நடைமுறையில் இருக்கும் இந்த சட்டம் காரணமாக கருத்து சுதந்திரம் முடக்கப்படுகிறது என்றும் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையத்தின் சிறப்பு பிரதிநிதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஐநாவின் இந்த கோரிக்கை குறித்து மலேசியாவின் கினியின் தமிழ் பதிப்பான செம்பருத்தி பத்திரிகையின் ஆசிரியர் ஜி வி கார்த்தையா அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இந்த சட்டம் பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் நோக்கம் அரசாங்கத்துக்கு எதிராக எந்தவித கருத்தும் கூறக்கூடாது, மாறுபட்ட கருத்துக்கு இடம் இருக்கக்கூடாது, மாறுபட்ட கருத்து தெரிவிப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைய வரையில் அரசாங்க நடவடிக்கைகள் பற்றி எதுவும் கூறக்கூடாது. அரசாங்க கொள்கைகள், அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நீதிமன்றத்தை பற்றியோ எதுவுமே கூறக்கூடாது. இன்று அதன் பாதிப்பு என்ன என்றால், ஒரு அமைச்சரை பார்த்து சிரித்தால் அது தேச நிந்தனை ஆகிவிடுமோ, இல்லை அவரை பார்த்து அழுதால் அது தேச நிந்தை ஆகிவிடுமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். மக்கள் பயத்திலே வாழ்கிறார்கள். சாதாரண மக்கள் மட்டுமல்ல, அறிஞர்களும் கூட, அரசமைப்பு சட்ட வல்லுநர் கூட விசாரிக்கப்பட்டிருக்கிறார்.
ஆனால் காத்தியா அவர்களே, வந்து இந்த தேச நிந்தனை சட்டம் வந்து 1948 மலேசியாவில் நடைமுறையில் இருக்கிறது. அப்போ இவ்வளவு ஆண்டு காலமாக மலேசியாவில் வந்து கருத்து சுதந்திரம், தகவல்களை வெளியிடும் உரிமை, எதிர்த்து கருத்து சொல்வது போன்றவைகளுக்கு இடம் இல்லாமையா இருந்தது.
ஜனநாயக உரிமைகள் இருக்கின்றன, வழிமுறைகள் இருக்கின்றன, மக்கள் அதை பயன்படுத்தி வருகிறார்கள் என்றாலும் அரசாங்கம் தனக்கு எதிராக மக்கள் திரும்புகிறார்கள், கருத்துக்களை கூறுகிறார்கள் என்று சொல்லும் போது இந்த சட்டத்தை பிரிட்டிஷாரும் பயன்படுத்தினார். அதற்கு பிறகு சுதந்திர மலேசியா அரசும் பயன்படுத்தியிருக்கிறது. ஆனால் மக்கள் அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு இதுவரையில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இனியும் தொடர வேண்டுமா என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் இன்றைய அரசாங்கம் எதற்கெடுத்தாலும் மக்களை அச்சுறுத்துகிறது, அதுக்கு தேச நிந்தனை என்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இன்ராப் இயக்கத்தின் தலைவர் உதயகுமார், அவர் கேட்டதெல்லாம் இந்திய மக்கள் உரங்கட்டப்பட்டுள்ளனர், அவர்களுக்கு மலேசிய குடிமக்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார். அமைதியான போராட்டம். ஆனால் அதற்காக அவர் மீது தேச நிந்தனை சட்டம் பாய்ந்தது. 30 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அது மேல்முறையீடு செய்த பின்பு 24 குறைக்கப்பட்டு கடந்த அக்டோபர் 3 சிறையில் இருந்து விடுதலையானார். ஆக மக்கள் இப்போது முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தெரிகிறது ஏன் இந்த சட்டம் பயன்படுத்துகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டுமல்ல, மலேசியர்கள் என்றால் அவர்கள் மலாய்க்காரர்களோ சீனர்களோ இந்தியர்களோ மற்றவர்களோ அனைவரும் அது குறித்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க முன்வந்திருக்கின்றனர். இன்று குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் மலையா பல்கலைக்கழக பேராசிரியர், அவரும் மலாய்க்காரர். சட்டத்திற்கு விளக்கம்தான் அளித்தார் அவர், யாரும் குறை கூறவில்லை. அந்த மாநிலத்தில் சட்டம் இப்படி விவேக்கானம் செய்யப்பட்டது, இந்த மாநிலத்தில் இப்படி செய்யப்படுகிறது, ஏன் என்று கேட்டார். அது தேச நிந்தனை குற்றமாகிறது. அதே மாதிரி அரசமைப்பு சட்ட வல்லுநர் அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதோட இதுல முக்கியமான தகவல் என்றால், ஐநா 16 முன்பே மலேசிய அரசாங்கத்திற்கு ஆலோசனை கூறியிருக்கிறது, இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தக்கூடும்.
ஐநாவினுடைய மனித உரிமைகள் பேரவை விடுத்துள்ள இந்த வேண்டுகோளை, அதாவது தேச நிந்தனை சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு மலேசிய அரசாங்கம் செவி மடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களை போன்றவர்களுக்கு?
நம்பிக்கை இருக்கிறது. மலேசிய அரசாங்கம் கூட இப்போது சொல்லுகிறது, சட்டத்துக்கு மாறுபட்டு வேறொரு சட்டத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது, அதாவது நல்லிணக்க சட்டம் என்று. ஆனால் இந்த சட்டத்தின் பல பகுதிகள் அதில் இருக்கும், இருந்தாலும் மாற்றம் செய்யப்படும் என்று பிரதமரே உறுதி கூறியிருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு அதை நிறைவேற்றுவார் என்பதற்கு என்று நாம் உறுதியாக கூற முடியவில்லை என்றாலும், மாற்றம் வந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் ஐநா மனித உரிமை மன்றம் இதில் தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
மலேசிய அகினியின் தமிழ் பதிப்பான செம்பருத்தி பத்திரிகை ஆசிரியர் ஜி வி கார்த்தையா. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.